அனைவருக்கும் வணக்கம். உவா வானொலியின் ஊடாக உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் நான் ஆசிரியர் சா விசேந்திரன், பொது விக்னேஸ்வரா தமிழ் வித்யாலயம். அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய கல்வி நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் சந்திப்பது மிக முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி கலந்துரையாடலாம் என்று இருக்கின்றேன். அதாவது, தொடர்ச்சியாக மாணவர்கள் அனைவரும் பகுதி 2 வினாபத்திரத்தில் விடையளிக்கும் போது வினாபத்திரத்தை எடுத்ததுமே மிக முக்கியமாக கவனம் செலுத்துவது ஒரு வினா. அதாவது, எந்த வகையான கட்டுரை, அதாவது வாக்கியம் எழுதுதல் வினாவில் வந்துள்ளது, வினாபத்திரத்தில் இடம்பெற்றுள்ளது என்பதை மாணவர்கள் அனைவரும் உடனடியாக வினாபத்திரத்தை எடுத்ததும் தேடி பார்க்கும் ஒரு வினாதான் வாக்கியம் எழுதுவது. ஆகவே மாணவர்களே, எவ்வாறு வாக்கியம் எழுத வேண்டும், வாக்கியம் எழுதுவதற்கு எவ்வாறு உங்களுக்கு பரீட்சை திணைக்களத்தால் வினாத்தாள் திருத்தும் பொழுது புள்ளி வழங்கப்படுகின்றது, அந்த புள்ளிகளை நீங்கள் எவ்வாறு இலகுவாக பெற்றுக்கொள்வது என்பது பற்றி தான் இன்று கலந்துரையாட இருக்கின்றேன். ஆகவே மாணவர்களே, நீங்கள் உங்களுக்கு தேவையான ஏதாவது குறிப்பெடுத்துக் கொள்வதற்கான ஒரு தேவையான பயிற்சி கோப்பியை எடுத்துக்கொண்டிருக்கிறால், தேவையானவற்றை குறித்துக் கொள்வதற்கு உங்களுக்கு குறித்துக் கொண்டு இதை மீண்டும் மீண்டும் படிப்பதற்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். இதற்கு பெற்றோர்கள் அருகில் இருந்தால் உங்களது பிள்ளைகளுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் செல்வோமானால், மாணவர்களே, வாக்கியம் எழுதும் போது நாம் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயங்களை பற்றி நான் முதலில் கூற இருக்கின்றேன். முதலாவது முக்கியமான விடயம் என்றால் என்னவென்றால், நமக்கு குறிப்பிடப்படும் வாக்கியத்தில் ஒவ்வொரு வாக்கியமும் 5 சொற்களுக்கு குறையாதிருத்தல் வேண்டும். அதாவது, ஒவ்வொரு வாக்கியத்திலும் குறைந்தது கட்டாயமாக 5 சொற்கள் இருக்க வேண்டும், அல்லது 5 விட சொற்கள் கூடலாம், 6-7 இருக்கலாம், ஆனால் 5 விட குறைய முடியாது. 4 சொற்களாக இருந்தால் உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. புள்ளிகள் பரீட்சை திருத்த போது பேப்பர்லயோ அல்லது ஸ்கூல்ல செய்கிற எக்ஸாம் பேப்பர்லயோ வாக்கியத்துக்கான புள்ளி குறைக்கப்படும், புள்ளி 0 புள்ளியாக போகும், 5 சொற்கள் குறைவாக இருந்தது. சரியாக 5 சொற்கள் இருக்க வேண்டும், அல்லது 5 சொற்களுக்கு மேலதிகமாக இருக்க வேண்டும். விளங்கிய மாணவர்களே, கட்டாயமாக 5 சொற்களுக்கு குறையாது என்றால் 5 சொற்கள் அல்லது 5 சொற்களுக்கு மேலதிகமாக இருக்க வேண்டும். இரண்டாவது பார்ப்போம் என்றால், எல்லா வாக்கியங்களிலும் நீங்க எழுதுற 3 வாக்கியம் தான், 3 வாக்கியம் தான் பரிச்சயத்தினால் வினவப்படுகின்றது. அந்த 3 வாக்கியங்களிலும் எழுவாய் பயனிலை தொடர்பு சரியானதாக இருத்தல் வேண்டும். எழுவாய் பயனிலை தொடர்பு, உதாரணமாக நாம் தன்மையில் ஒருமையில் தொடங்கினால் தன்மையில் ஒருமையில் வாக்கியம் முடிய வேண்டும். உதாரணமாக, நான் பாடம் படித்தேன், தன்மையில் பாருங்க, நான் என்பது தன்மையாக படித்தேன், நான் பாடம் படித்தோம் என்று வாக்கியம் முடியலாது. ஏன், நான் பாடம் படித்தேன் என்பது தன்மை, நான் தன்மையில் ஒருமை, ஆகவே முடிகிறது தன்மையில் வினைச்சொல்லாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே நாம் பாடம் படித்தேன் சொல்லலாம். அந்த மாதிரியான வாக்கியங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுவாய் பயனில் தொடர்பு மிக முக்கியமாக இருத்தல் வேண்டும். 2 விஷயம் பார்த்துட்டோம். 3வது, எழுத்து பிழைகள் இல்லாதிருத்தல் வேண்டும். மிக முக்கியமானது மாணவர்களே. நீங்கள் இந்த வருடம் புலமை பரிசில் பரீட்சை எழுதுவதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றீர்கள். தெரியுங்களா, அக்டோபர் 3ஆம் தேதி பரீட்சை என்று பரீட்சை திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகிய இதற்கான தயார்படுத்திக் கொண்டிருக்கின்ற வேளையில் எழுத்து பிழைகளை தவிர்க்க வேண்டும், பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். மிக முக்கியமாக, சில வேளை எனது பிள்ளை சரியாகத்தான் வாக்கியம் எழுதியிருக்கின்றது என்று நீங்கள் வாதிடும் காலங்கள் இருக்கின்றது. ஆனால் பிள்ளைகள் எழுதும் ஒவ்வொரு எழுத்து பிழைகள் மிக முக்கியமானது. அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களை இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். வாக்கியம் எழுதும் பொழுதோ அல்லது கட்டுரை எழுதும் போது ஒரு எழுத்து பிழை இருப்பின், ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுத்து பிழை இருப்பின் ஒரு புள்ளி குறைக்கப்படும், மாறாக 2 எழுத்து பிழைகள் இருப்பின் அவ்வாக்கியத்துக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. பாருங்கள், 2020 பரீட்சை திணைக்களத்தால் வழங்கப்பட்ட கீழ் எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். வாக்கியம் ஒன்றில் ஒரு எழுத்து பிழை மட்டும் இருப்பின் ஒரு புள்ளி மட்டும் வழங்குக, 1க்கு மேற்பட்ட பிழைகள் இருப்பின் புள்ளிகள் வழங்க வேண்டாம். மீண்டும் அதை அறிவிக்கிறேன், உங்களுக்காக குறிப்பிடுகின்ற மாணவர்களே, 2020 பரீட்சை திணைக்களத்தால் இடப்பட்ட புள்ளி திட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க ஒரு இதையும் தான் உங்களுக்கு குறிப்பிடுகின்றேன். வாக்கியம் ஒன்றில் ஓர் எழுத்துப்பிழை மட்டும் இருப்பின் ஒரு புள்ளி மட்டும் வழங்குக, ஒன்றுக்கு மேற்பட்ட பிழைகள் இருப்பின் புள்ளி வழங்க வேண்டாம் என்பதுதான் குறிப்பிடப்பட்டது. அப்ப என்ன செய்யறது உங்களுக்கு தெரியும், இதால் புரிகின்ற என்ன, ஒரு எழுத்துப்பிள்ளை இருந்தா ஒரு மாஸ் கிடைக்கும், ஒன்றுக்கு மேல் அதாவது ரெண்டோ மூன்றோ ஏதோ எழுத்துப்பிள்ளைகள் இருந்தால் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதை நீங்கள் மாணவர்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான்காவது வழங்கப்பட்ட தலைப்புக்கு பொருத்தமானதாக எழுதப்பட்ட வாக்கியங்களாக அமைதலும். என்ன தலைப்போ அதுக்கு தலைப்புக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும். தலைப்புக்கு பொருத்தமான வாக்கியங்களுக்கு மாத்திரம்தான் புள்ளி வழங்கப்படும். ஆகவே என்ன தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த தலைப்பை பொருத்தமானதாக இருக்க வேண்டும். நாம் இதை குறிப்பிட்டுவிட்டு மீண்டும் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் போது நான் குறிப்பிடுகிறேன். அடுத்ததாக ஐந்தாவது, எழுத்து வழக்கில் அமைந்த வாக்கியங்களாக இருத்தல் வேண்டும். எழுத்து வழக்கில் அதாவது தெரியும், நாம பேச்சு வழக்கு சில சொற்கள் இருக்கின்றோம், அந்த பேச்சு வழக்கு சொற்களை நாம் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன், ஒவ்வொரு பிரதேசத்திலும் வெவ்வேறு வகையான மொழி பிரயோகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன பேசுவதற்காக. அவர்கள் ஊரில் ஒவ்வொருவருக்கும் அழைப்பது ஒவ்வொரு முறையாக இருக்கும். ஆகவே அந்த சொற்பிரயங்களை பயன்படுத்தக்கூடாது. ஆனால் எழுதுவதற்கு என்பது அனைத்து பிரதேசங்களுக்கும் ஒரே மொழிதான். ஆகவே மாணவர்கள் அனைவரும் என்ன செய்யணும், எழுத்து வழக்கில் வாக்கியம் எழுதணும். மிக முக்கியமானது, எழுத்து வழக்கில் உங்களது வாக்கியங்கள் அமைதல் வேண்டும். அடுத்ததாக வாக்கியத்தின் கருத்து தெளிவாக வெளிப்படல் வேண்டும். நீங்க அந்த வாக்கியம் என்ன தலைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு வாக்கியம் எழுதியிருக்கீங்க, இதுதான் அந்த வாக்கியம், அந்த வாக்கியத்துக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா என்று சரியா கருத்து வெளிப்பட வேண்டும். அடுத்தது என்ன, கருத்து சரியானதாக வெளிப்பட வேண்டும். அடுத்தது, ஒரே கருத்துடைய வாக்கியத்தை மீண்டும் மீண்டும் எழுதக்கூடாது. ஒரே கருத்து, உதாரணமாக காலை காட்சியை பார்த்தா காலையில் சூரியன் கிழக்கு வானில் உதிக்கும். திரும்பி மூன்றாவது வாக்கியம், காலையில் சூரியன் கிழக்கு வானில் செந்நிறமாக உதிக்கும். ஒரே வாக்கியம் ரெண்டு தரம் வந்துருச்சு, அப்ப அதுக்கான புள்ளிகள் வழங்கப்பட மாட்டார். ஆகவே ஒரே கருத்தோ அல்லது ஒரே வாக்கியமோ மீண்டும் மீண்டும் எழுதக்கூடாது. இன்னொன்று, வாக்கியங்களுக்கு காலம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த காலம் என்பது ஒன்று நிகழ்காலமாக இருக்கலாம், அல்லது எதிர்காலமாக இருக்கலாம், அல்லது இறந்த காலமாக இருக்கும். அந்த வாக்கியத்தின் காலங்களை தீர்மானிப்பது வாக்கியங்களின் தலைப்பு. மாணவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வாக்கியங்களின் தலைப்புக்கு ஏற்பதான் நாம் வாக்கியங்களில் எந்த காலத்தில் எழுத வேண்டும் என்பதை நாம் அவதானிக்க வேண்டும். உதாரணமாக 2020 கேட்கப்பட்ட வினாவில் நீங்கள் அனைவரும் வாக்கியத்தை எழுதியிருக்க வேண்டுமானால் இறந்த காலத்தில் எழுதியிருந்தால் மாத்திரம்தான் புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். ஆக நீங்கள் அக்காலத்தில் வாக்கியத்தை எந்த காலத்தில் எழுதியிருக்க வேண்டும், இறந்த காலத்தில். ஏன் அந்த இறந்த காலம் என்பதை தீர்மானிப்பது மிக முக்கியமானது என்னவென்றால், வாக்கியம் எழுதியிருந்த காலத்துக்கு புள்ளிகள் வழங்கப்பட்டது. காரணம், கேட்கப்பட்ட வினா அதாவது வாக்கியம் 60வது வினா கூறுகிறேன் கேளுங்கள் மாணவர்களே, பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை நான் கழித்த விதம், பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை நான் கழித்த விதம். இதான் 2020 வந்த வினா, மீண்டும் குறிப்பிடுகின்றேன், பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை நான் கழித்த விதம் என்பதை தலைப்பாக கொண்டு மூன்று வாக்கியம் எழுதுக. அப்பொழுது பாடசாலை விடுமுறை நீங்க மூடப்பட்டிருந்தப்ப எவ்வாறு கழிச்சு என்றுதான் கேட்கிறாங்க. அப்ப நான் என்ன செய்யணும், அது ஏற்கனவே முடிந்த ஒரு விஷயம். ஆகைய வாக்கியத்துல இறந்த காலத்துல தான் எழுதியிருக்க வேண்டும். அடுத்ததாக, தலைப்பில் உள்ள சொற்கள் வாக்கியத்தில் இடம்பெற வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அதாவது ஒவ்வொரு தலைப்புக்கும் பொருத்தமானதுதான். இது 2020 வந்த பரீட்சை முடிவு குறிப்பிடுகிறேன். பரீட்சையில் உள்ள அந்த தலைப்பு வந்து கட்டாயமாக திரும்ப திரும்ப வரன்னு சொல்லி அவசியம் இல்லை. அடுத்ததாக மாணவர்களே, இப்பொழுது நாம் பார்த்தது வாக்கியம் எழுதுவதற்கான அடிப்படை விடயங்களை கருத்தில் கொண்டோம். இப்பொழுது நாம் பார்ப்போம், கடந்த கால வினாபத்திரங்களில் எவ்வாறு வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்கின்றது, அதற்கு மாணவர்கள் எவ்வாறு வாக்கியம் எழுதுவது. உதாரணமாக, நான் கடந்த கால வினாபத்திரங்களை பார்ப்பதற்கு முன் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு குறிப்பிடலாம் என்று இருக்கின்றேன். கலவளமையாக வகுப்பறையில் கற்பிப்பது என்பது ஒரு கலை. சந்தோஷமாக காலையில் மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மாணவர்கள் கூறினார்கள், சார் இன்று ஒரு வாக்கியம் எழுதும் சார். நான் சொன்னேன், ஓகே, நான் ஒரு வாக்கியம் தலைப்பு போறேன், மூன்று வாக்கியம் தாரன், அந்த மூன்று வாக்கியமும் என்ன செய்யணும், நல்லா எழுதுற ஆக்களுக்கு நான் வெரி குட் போடுவேன். சிலாக்கள் அதோட நல்லா எழுதுனா ஸ்டார் ஒட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே சார், என்ன தலைப்பு நான் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் எல்லாத்தையும் பிடிச்ச தலைப்பு தான் தரப்போறேன், அவை நீங்க கஷ்டப்பட தேவையில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தலைப்பு ஒன்று தரேன். சரி சொன்னாங்க, சரி சார் நீங்க தெரிஞ்ச தலைப்பு தாங்க வாக்கியம் ஏண்டா பிள்ளைகள்ட்ட ஒரு வாக்கு ஒரு விஷயத்தை நாம தூண்ட வேண்டும், ஐன் தெரிஞ்ச தலைப்பு தான். நான் உங்களுக்கும் அந்த தலைப்பை தருகின்றே மாணவர்கள், உங்களுக்கு தலைப்பு என்னடா? முதலாவது நான் மாணவர் படித்த தலைப்பு, எனது செல்ல பிராணி பற்றி மூன்று வாக்கியம் எழுதுக. எனது செல்ல பிராணி பற்றி மூன்று வாக்கியம் எழுதுக. அப்பொழுது மாணவர் எல்லாம் எழுதுனா, நான் டைம் என்று கொடுத்தேன் உங்களுக்கு, நான் ஒரு 10 நிமிஷம் தாரேன், எனது செல்ல பிராணி பற்றி மூன்று வாக்கியம் எழுதுக. அப்பொழுது ஒரு மாணவன், நான் பெயரை குறிப்பிடவில்லை, ஒரு மாணவன் எடுத்து கொப்பி எடுத்துக்கொண்டு வந்து ஓடி ஓடி வந்தான். சார் நான் மூன்று வாக்கியம் எழுதிட்டேன் சார், எனக்கு 6 மார்க்ஸ் போடுங்க, வெரி குட் போடுங்க, எனக்கு ஸ்டார் ஒட்டுங்க. சரி ஓகே, அதனால வெரி குட், நான் முதல் வாக்கியத்தை வாசிக்கத்தானே வேணும் என்ன? அப்ப நான் வாக்கியத்தை வாசிச்சு பார்த்தா அந்த வாக்கியத்தை சொல்றேன் உங்களுக்கு பாருங்க. எப்படி கெட்டிக்கார பையன் வாக்கியம் எழுதியிருந்தார். எனது செல்ல பிராணி ஒரு பாய்ந்து வரும் பெரிய சிங்கமாகும். செல்ல பிராணி பாய்ந்து வரும் ஒரு பெரிய சிங்கமாகும். சரியா, முதலாவது என்ன கருவே பில, ஏன் சிங்கம் எவனது செல்ல பிராணியா? இல்லை, ஆவி அவர்கிட்ட என்ன கருவே பில, அவர் தலைப்பே மாறி விளங்கிட்டார். செல்ல பிராணியா சிங்கம் இருக்க முடியுமா? இல்லை, அவருக்கு புள்ளி வழங்கலாமா? இல்லை, அவருக்கான புள்ளி பூச்சி. எனது செல்ல பிராணியானது, எனது செல்ல பிராணியா சரியா ஒரு பிராணி சொல்லணும். எனது செல்ல பிராணி பூனை அல்லது நாய் அப்படி ஏதாவது சொல்லணும், கிளி. சிங்கம் சொன்னா சிங்கத்துக்கு புள்ளி வழங்க இயலுமா? சிங்கம் என்பது நமக்கு ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பிராணி, அதை நம்ம செல்ல பிராணியை வைத்துக் கொள்ளலாமா? இல்லை. அவைய மாணவர்களே, வாக்கியம் எழுதுவோம் என்று எழுதக்கூடாது. எவ்வாறு வாக்கியத்தில் 6 புள்ளிகளையும் பெறுவோம், எவ்வாறு இலகுவாக பெற்றுக் கொள்வது என்பதை பற்றி தான் நீங்கள் கருத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களை தெளிவாக விளங்கியிருக்கின்ற நினைக்கின்றேன். அடுத்ததாக இன்னொரு நாள் இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை கூறிக்கொண்டு நாம் கடந்த கால வினாபத்திரங்களுக்கு செல்வோம். நான் இன்னொரு தலைப்பு தந்தேன். இன்னொரு நாள் எனது மாசக மாணவர்களுக்கு, நான் வீதியில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அழகாக வரையப்பட்டுள்ள மாங்கனி ஓவியம் ஒன்றை கண்டேன். இதை பற்றி மூன்று வாக்கியம் எழுதுக. மீண்டும் தலைப்பை கூறுகின்றேன் மாணவர்களே, தேவை என்றால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அல்லது நான் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அழகாக வரையப்பட்டுள்ள மாங்கனி ஓவியம் ஒன்றை கண்டேன். இதை பற்றி மூன்று வாக்கியம் எழுதுக. அதான் தலை. இந்த தலைப்புக்கு நான் சொன்ன மாதிரி டைம் எல்லாம் கொடுத்தோண்ட மாணவர்கள் எழுதியிருந்த முதலாவது வாக்கியம் பாருங்க. மாணவர் எழுதியிருந்த வாக்கியம், நான் இம்மாங்கனியை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சுவைத்து சாப்பிட்டேன். எப்படி கட்டிக்காரன் பாருங்க, எப்படி கட்டிக்காரதனமா வாக்கியம் எழுதிக்காண்டேன். தலைப்பை வாசிக்கல, வாசிக்கும் வாக்கியம் எழுதிக்கா. நான் மாங்கனியை பத்தி வாக்கியம் எழுதி சொல்லல, தலைப்பன சொன்னன். நான் வீதியில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அழகாக வரையப்பட்டுள்ள மாங்கனி ஓவியம் ஒன்றை தான் கண்டேன். வரைஞ்சிருக்க மாங்கனி ஓவியத்தை தான் கண்டிருக்கேன் நான். அவ வரைஞ்சிருக்க அந்த மாங்கனி ஓவியத்தை பத்தி தான் வாக்கியம் எழுதணுமே தவிர வீட்டில் உள்ள மாங்கனியை பத்தி நான் எழுத சொல்ல. எழுதியிருந்தான் என்ன, நான் மாங்கனியை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி சுவைத்து சாப்பிட்டேன். இது மாணவர்கள் என்ன செய்யறது, தனக்கு அது தெரியும் வாக்கியம் எழுதுற தலைப்பை வாசிக்கல. ஒரு தரம் விளங்கலையா, மீண்டும் ஒரு தரம் அந்த தலைப்பை வாசியுங்கள். அப்பையும் விளங்கவில்லையா, மீண்டும் ஒரு தரம் அந்த தலைப்பை வாசியுங்கள். வாசித்தால் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக அறிந்த பின்பு வாக்கியம் எழுதுவதற்கு சென்றீர்கள். ஆனால் உங்களுக்கான புள்ளிகளை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, நாம் தற்பொழுது கடந்த கால வினாபத்திரங்களில் எவ்வாறு வாக்கியங்கள் எழுதுவதற்கு தலைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, அதற்கு எவ்வாறு எழுதலாம் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். முடிந்தவரை இன்றைய நாளில் கலந்துரையாடுவோம். அகைய மாணவர்களை, நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய விடயம் மிக முக்கியமானது. வாக்கியம் எழுதுவதற்கு உங்களுக்காக 3 வாக்கியங்கள் எழுத வேண்டும். ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் 2 புள்ளிகள் வீதம் 6 புள்ளிகள் வழங்கப்படும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, ஆறு புள்ளி என்பது தமது பரீட்சையில் வெட்டு புள்ளியை தீர்மானிப்பதற்கு மிகவும் பிரயோசனமாக உள்ளி. ஆறு புள்ளி என்பது ஒரு வினாவிற்கு ஆறு புள்ளி என்பது மிக முக்கியமானது. நமது பரீட்சையில் உங்களது வெற்று இலக்கை தீர்மானிப்பது இந்த ஆறு புள்ளி என்று குறிப்பிடலாம். ஆகவே அனைத்து மாணவர்களும் வாக்கியம் எழுதுவதற்கு பயப்படக்கூடாது. பயம் என்பது நம்மிடம் இருக்கக்கூடாது. எல்லாம் பயிற்சி, தொடர்ச்சியாக ஒவ்வொரு பயிற்சியும் எழுதும் பொழுதோ, இன்னும் நான் நினைக்கிறேன் பரீட்சைக்கு என்று நான் சும்மா குறிப்பிடுகின்றேன், ஒரு 150 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்கள் இருக்கின்றன பரீட்சைக்கு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு எழுதி பழகினாலும் 150 தலைப்பு எழுதி பழகலாம். அந்த நீங்கள் எழுதிய அந்த 150 தலைப்பில் ஏதோ ஒரு தலைப்பு தான் உங்களுக்கு பரீட்சையில் உங்களுக்கு வினாவாக தொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே மாணவர்களை, நீங்கள் வினாக்களுக்கு பயப்பட வேண்டாம். வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது என்பது பற்றி தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த உவா குருகுலம் நிகழ்ச்சியும் உங்களுக்காக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, கடந்த வருடத்தில் வினாவிற்கு எவ்வாறு மாணவர்கள் சில வாக்கியங்கள் எழுதியிருப்பார்கள் என்று பார்ப்போம். பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை நான் கழித்த விதம், பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை நான் கழித்த விதம், 2020 அதில் அன்பார்ந்த மாணவர்கள் சிலர் எழுதிய வாக்கியங்களை நான் குறிப்பிடுகின்றேன். பாருங்கள், கொழும்பில் உள்ள எனது மாமா வீட்டுக்கு சென்று அங்குள்ள சிறுவர்களுடன் விளையாடினேன். சரியா பிள்ளையாண்டு பார்ப்போம். அடுத்த நான்கு, நான் வீட்டில் வீட்டு தோட்டம் செய்து அதில் பல பயன்களை பெற்றேன். பாருங்க மாணவ வாக்கியம் எவ்வளவு கற்பனை திரண்டு, நான் வீட்டில் வீட்டு தோட்டம் செய்து அதில் பல பயன்களை பெற்றேன். நான் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி பல்வேறு விதமான ஆக்கங்களை செய்தேன். எனக்கு தெரியாதவற்றை எனது பெற்றோரிடமும் எனது ஆசிரியரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டேன். எல்லா வாக்கியமும் இறந்த காலத்தில் இருக்கணுங்கிறது மிக முக்கியம். பல வகையான புத்தகங்களை மிகவும் விரைவாக வாசித்து முடித்தேன். பாருங்க மாணவர்கள், உங்களோட கற்பனைகள் தான், போன வருஷம் நீங்க எழுதியிருந்த கற்பனை வாக்கியங்கள் தான் குறிப்பிடுகிற சில வாக்கியங்கள், நீங்க எழுதிய வாக்கியங்கள், நீங்க எழுதிய வாக்கியங்கள்ல ஒரு சில. இன்னொன்று, வீட்டு வேலை, வீட்டில் நான் வீட்டில் இருந்து தாய் தந்தை சொல்வதை கேட்டு நடந்து கொண்டேன். இது ஒரு வாக்கியம் தான். விடுமுறையில நீங்க செஞ்ச விஷயங்கள், விடுமுறை எவ்வாறு கழிச்சீங்க, பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை கழித்த விதம், நான் கழிவுப் பொருட்களை கொண்டு பல்வேறு விதமான ஆக்கங்களை செய்தேன், எனது பெற்றோருடன் இணைந்து வீட்டு தோட்டத்தில் ஈடுபட்டேன், எனது சகோதரர்களுடன் இணைந்து பாடங்களை படித்தேன், எனது பெற்றோரிடமிருந்து தொலைக்காட்சியை பார்த்து ரசித்தேன். இந்த மாதிரியான வாக்கியம் எழுதியிருந்தால் ஓகே. வாக்கியம் கட்டாயம் எந்த காலத்தில் இருக்க வேண்டும், இறந்த காலத்தில் இருந்திருக்க வேண்டும். எழுத்து பிழைகள் இருந்திருக்க கூடாது. அவ்வாறு எழுத்து பிழைகள் இருந்திருந்தால் உங்களுக்கான புள்ளி வழங்கப்பட மாட்டாது. மாணவர்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். 2019 உங்களுக்காக வினப்பட்ட 60வது வினா, நண்பன் செய்த உதவி எனக்கு இப்போதும் நினைவிருக்கின்றது என்பதை தலைப்பாக கொண்டு 3 வாக்கியம் எழுதுங்கள். தேவையான மணலை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 2019 நண்பன் செய்த உதவி, நண்பன் செய்த உதவி எனக்கு இப்போதும் நினைவிருக்கின்றது. அப்பொழுது மாணவர்கள் அதிகமாக நண்பன் செய்த உதவி நினைவிருக்கின்றது. அதிகமான மாணவர்கள் எழுதிய வாக்கியங்களை நான் குறிப்பிடுகின்றேன். 1வது வாக்கியம் எழுதியிருந்தார்கள், எனது நண்பன் எனக்கு பென்சில் இல்லாத போது பென்சில் தந்தான். 2வது வாக்கியம், எனது நண்பன் எனக்கு உணவு இல்லாத போது உணவு தந்தான். 3வது வாக்கியம், எனது நண்பன் எனக்கு பணம் இல்லாத போது பணம் தந்தான். இது வாக்கியம் ஓகே, ஆனால் நண்பன் செய்த உதவி எனக்கு இப்போதும் நினைவிருக்கின்றன. ஏதாவது ஒரு உதவியை பற்றி தான் 3 வாக்கியம் எழுதியிருக்க வேண்டும். உங்களுக்கு செய்த, நண்பன் செய்த 3 உதவியை பற்றி நினைவிருக்கின்றதா என்பது சிலருக்கு பொருத்தமில்லை. அதே வாக்கியம் போனவரை 3 வாக்கியம் எழுதியிருந்தனால் 2019 சில மாணவர்கள் புள்ளி வழங்க வேண்டாம் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே மாணவர்களே, 3 வாக்கியம் எழுதாமல் நீங்கள் என்ன செய்யணும், ஒரே சம்பவத்தை பற்றி 3 வாக்கியம் எழுதியிருக்க வேண்டும். நான் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது என்னை எனது நண்பன் வைத்தியசாலையில் கொண்டு சேர்த்தான், வைத்தியசாலையில் கொண்டு சேர்த்தான். தினமும் ஒவ்வொரு நாளும் என்னை வந்து பார்த்து கொள்வான், என்னை வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்து செல்வான். நான் நோய் சுகமாகி அல்லது எனது நோய் குணமடைந்து நான் வீடு திரும்பியதும் வீட்டில் வந்து பாடசாலையில் கற்றவற்றை எனக்கு சொல்லி தந்தான். இந்த மாதிரி அதாவது ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுதான் மூன்று வாக்கியம் எழுதும். அதாவது நண்பன் செய்த உதவி எனக்கு எப்போது நினைவிருக்கு, உங்களுக்கு நண்பன் செய்த உதவி ஒரு உதவி இல்லாமல் முறை சந்தர்ப்பத்தில் நடந்த உதவி. நான் நோய் வாட்டப்பட்டிருக்க போது என்னை வைத்தியசாலையில் கொண்டு அனுமதிக்கிறான், எனக்கு தினமும் வந்து எனக்கு உணவு தந்து என்னை பார்த்துக் கொள்வான். நான் சுகமாகி வீடு திரும்பியதும் பாடசாலையில் கற்பித்தவற்றை எனக்கு வந்து சொல்லி தந்தான். முடிஞ்சு மூன்று வாக்கு. ஒரு சந்தர்ப்பம் நண்பன் செய்த உதவி, அதை எப்பயும் மறக்காது. ஏன், எனக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு, நான் வைத்தியசாலையில் இருக்கையில் வந்து எனக்கு உதவி செய்தான், வீட்டுக்கு வந்து படிச்சு சொல்லி தந்தான். அப்பொழுது நண்பன் செய்த உதவி எனக்கு இப்போதும் நினைவு இருக்கின்றா. ஒரே வாக்கு நீ என்ன செஞ்சிக்கணும், ஒரே வாக்கியத்தை எழுதாம ஒரே தலைப்பு இருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். தலைப்புக்கு ஏற்ப ஒரே சம்பவத்தை மூன்று வாக்கியமாக எழுதிக்க. நீ மூன்று சம்பவங்கள் எழுதியிருந்தா புள்ளி இல்லை. நான் சொன்ன மாதிரி பென்சில் தந்தான், பணம் இல்லாத பணம் தந்தான், உணவு இல்லாத போது உணவு தந்தான் எழுதியிருந்தால் வாக்கியத்துக்காக புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. விளங்கிட்ட மாணவர்களை, இது 2019 வினவப்பட்ட வினா. 2018 வினவப்பட்ட வினா குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் எழுதி பழகலாம். சித்திர போட்டி ஒன்றில் முதலிடாம் இடத்தை பெற்றுள்ள சத்யாவுக்கு சித்திர கண்காட்சி ஒன்றை பார்வையிடுவதற்காக ஜப்பானுக்கு செல்ல அழைப்பு கிடைத்துள்ளது. நீங்கள் தான் சத்யா என கருதி அச்சந்தர்ப்பத்தில் உங்களது மனதில் தோன்றியவை பற்றி மூன்று வாக்கியம் எழுதுக. மீண்டும் தலைப்பை கூறுகின்றேன் மாணவர்களே. சித்திர போட்டியொன்றில் முதலாம் இடத்தை வென்றுள்ள சத்யாவிற்கு சித்திர கண்காட்சி ஒன்றை பார்வையிடுவதற்காக ஜப்பானுக்கு செல்ல அழைப்பு கிடைத்துள்ளது. நீங்கள் தான் சத்யா என கருதி அச்சந்தர்ப்பத்தில் உங்களது மனதில் தோன்றியை பற்றி மூன்று வாக்கியம் எழுது. மாணவர்களே, சுவதாசியம் அதாவது வினாத்தால் திருத்தும் போது நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்ட இந்த வாக்கியம் மாணவர் எழுதிய வாக்கியத்தை குறிப்பிடுகின்றேன். ஒரு மாணவர் எழுதியிருந்தார், நான் விமான நிலையத்துக்கு சென்று விமான சீட்டை பெற்றுக் கொண்டேன். இரண்டாவது வாக்கியம், விமானத்தில் ஏறி ஜப்பானுக்கு பறந்து சென்றேன். மூன்றாவது வாக்கியம், ஜப்பானில் பல்வேறு இடங்களை பார்த்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பினேன். மீண்டும் வாக்கியங்களை குறிப்பிட்டேன். ஒரு மாணவர் எழுதிய வாக்கியம், நான் விமான நிலையத்துக்கு சென்று விமான சீட்டை பெற்றுக் கொண்டேன். விமானத்தில் ஏறி பறந்து ஜப்பானுக்கு பறந்து சென்றேன். பல்வேறு இடங்களை பார்வையிட்டு மீண்டும் விமானத்தில் பறந்து வீட்டுக்கு வந்து வாக்கியம் முடிஞ்சு மூன்று வாக்கியம். கேட்ட வாக்கியம் என்னண்டா, அவா சித்திர போட்டியில முதலிடம் பெற்றனால ஜப்பான்ல நடக்கிற ஒரு சித்திர கண்காட்சியை பார்வையிடுறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது ஒரு சத்யாங்கிற ஒரு மானை கிடைச்சிருக்கு. நீங்க சத்யா பாருந்தா வாக்கியம் எழுதி சொல்லிருக்கு. அப்பொழுது உங்களது மனதில் தோன்றியதுதான் அது சொல்லியிருக்கு. நீங்கள் தான் சத்யா என கருதி அச்சந்தர்ப்பத்தில் உங்களது மனதில் தோன்றியதை பற்றி மூன்று வாக்கியம் எழுது. உங்களோட மனசுல தோன்றதை பத்தி தான் நீங்க மூன்று வாக்கியம் எழுதணும். அப்படி சொன்னா உங்களோட மனசுல என்ன தோன்றிருக்கோ அதை பத்தி தான் நீங்க எழுதணும். என்ன சொல்ற அந்த சந்தர்ப்பம் என்ன செய்யலாம், இவ்செய்தியை கேட்டதும் அல்லது செய்தியை கேள்விப்பட்டதும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றேன். சரிதானே, நானா எனக்கு ஜப்பானுக்கு செல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீ என்ன செய்வீங்க, திகைத்து போய் நின்றிருப்பீங்க. திகைத்து போய் நின்றிருப்பீங்க. விலங்கிடமானவர்களே, நீங்க இந்த இன்னத்தான் கிடைக்கின்ற சொல்லி இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா திகைத்து போய் நின்றுப்பீங்க. இவ் சந்தர்ப்பத்தை எனது பெற்றோரிடமும் ஆசிரியரிடமும் கூறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். ஜப்பானில் என் ஜப்பானுக்கு சென்று அந்த கண்காட்சியில் என்னென்ன ஓவியங்கள் காணப்படும் என்பதை நான் கற்பனை செய்து கொண்டே இருந்தேன். இதுதான் வாக்கியம் உண்டு. என்ன, நான் செய்தியை கேள்விப்பட்டதும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றேன். தடி விடயத்தை அறிந்ததும் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றேன். இவ்விடயத்தை எனது பெற்றோரிடம் ஆசிரியரிடம் கூறி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன். ஜப்பானில் இந்த கண்காட்சியில் என்னென்ன ஓவியங்கள் இருக்கும் என கற்பனை செய்து கொண்டே இருந்தேன். தான் மாணவர்களே, மூன்று வாக்கியம் இவ்வாறு எழுதியிருந்தால் உங்களுக்கான புள்ளியை பெற்றுக் கொள்வது இலகுவாக இருந்திருக்கும். மாறாக நான் பறந்து சென்றேன் அப்படின்னு எழுதியிருந்தால் உங்களுக்கான புள்ளி வழங்கப்படுமா என்று நீங்க யோசிச்சுக் கொள்ளுங்கள். விமானத்தில் விமானச்சீட்டு பெற்றேன், பரபரம் இங்கிருந்து பறந்து சென்றேன் எழுதியிருந்தால் வாக்கணும் பாக்கியம் உங்களுக்கு என்ன செய்வாங்க, வாக்கியத்துக்கு புள்ளி வழங்கப்படுமா? இல்லை. ஏன்? அது தலைப்புக்கு பொருத்தம் மனதாக இருக்க வேண்டும். உங்களோட மனதில் தோன்றியது கேட்டால் மனதில் தோன்றியதான் கேட்க வேண்டும். ஆகவே மனவளை 2018 முதல் தான் 60வது வினாவாக வாக்கியம் வினவப்பட்டது. அதற்கு இடையில் சில 2017 ஆம் ஆண்டு 2016 ஆம் ஆண்டு வாக்கியங்களில் சில திருத்தம் ஏற்பட்டு 16வது வினாவா தான் வாக்கியம் வினவப்பட்டது. அவை 2017 ஆம் ஆண்டு எவ்வாறு ஒரு வாக்கியம் வினவப்பட்டது என்பதை பார்ப்போம். பாருங்கள், இது மிகவும் பெரிய உங்களை குழப்புவதற்காக மேல் சில வாக்கியங்கள் தந்திருக்கின்றார்கள். கிழக்கு வானில் உதிக்கின்ற சூரியனின் இளம் வெப்ப கதிர்களால் முழு உலகமும் ஒளியூட்டப்படுகின்ற வேளையில் உலகிற்கு இன்னுமொரு புதிய தினம் பிறக்கும். பிறக்கின்ற அந்த அழகிய காலை பொழுது எமது உடலையும் உள்ளத்தையும் புத்துணர்ச்சி பெற செய்வதோடு சூழ உள்ள சுற்றாடலுக்கு புதிய அழகினை ஊட்டும். காலை பொழுதின் அழகு என்னும் தலைப்பில் மூன்று வாக்கின்றது. ஆகவே மாணவர்களே, தலைப்பை கண்டு பயப்பட வேண்டாம். மீண்டும் வாசிக்கின்றேன், 2017 ஆம் ஆண்டு கிழக்கு வானில் உதிக்கின்ற சூரியனின் இளம் வெப்ப கதிர்களால் முழு உலகமும் ஒளியூட்டப்படுகின்ற வேளையில் உலகிற்கு இன்னும் ஒரு புதிய தினம் பிறக்கும். பிறக்கின்ற அந்த அழகிய காலை பொழுது எமது உடலையும் உள்ளத்தையும் புத்துணர்ச்சி பெற செய்வதோடு சூழ உள்ள சுற்றாடலுக்கு புதிய அழகினை ஊட்டும். அவைதான் தலைப்பு மாணவர்களை குறிப்பிட்டுவிட்டு காலை பொழுதின் அழகு என்னும் தலைப்பில் மூன்று வாக்கியம் உள்ளது. ஆகைய மாணவர்களே, இதில் சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. கிழக்கு வானிலை சூரியன் உதிக்கும் என்றெல்லாம் குறிப்பிட்டதனால நம்ம என்ன செய்ய இயலாது, மேலுள்ள விடயங்களை மீண்டும் எழுத இயலாது. ஆகவே என்ன வேண்டும் என்றால் காலை பொழுதின் அழகு, இந்த காலை பொழுதின் அழகை பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும், வர்ணித்து மூன்று வாக்கியங்கள் எழுத வேண்டும். அவ்வாறு எழுதினால் மாத்திரம்தான் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். ஆகவே காலை பொழுதின் அழகை பற்றி நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். எவ்வாறு காலை பொழுதின் அழகாக இந்த வாக்கியங்கள் எழுதும் போது சில வேளை மாணவர்களே, எவ்வாறு காலை பொழுது அழகாக இருக்கின்றது, காலையில் சூரியன் கிழக்கு வானில் செந்நிற சகடு போல வருவதனால் காலை பொழுது அழகாக காணப்படும் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதாவது இந்த முறை மட்டும், அதாவது 2017 ஆம் ஆண்டு மட்டும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது வாக்கியம் எழுதும் போது கட்டாயமாக வாக்கியத்தில் ஏன் அழகு பெறுகிறது என்பது குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்று. அதாவது சூரியன் கிழக்கு வானில் உதிப்பதனால், சூரியன் கிழக்கு வானில் செந்நிறமாக செந்நிற தட்டு போல் உதிப்பதனால் காலை காட்சி அழகாக இருக்கும் அப்படி எழுதியிருக்கணும். அந்த சொல்ல ஒரு சொல் சரி வந்திருக்க வேண்டும் என 2017 ஆம் ஆண்டு குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவ்வாறு 2020 ஆம் ஆண்டு குறிப்பிடப்படவில்லை. அதேமானவர்களை உங்களுக்கு வாக்கியங்கள் தலைப்பு எதென்ற அழக பற்றி ஏதாவது கேட்டிருந்தால் அதை பற்றி எழுதும் போது இதனால் இது அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதி பழகுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக மாணவர்களை நாம் பார்க்க போகிறோம், 2016 ஆம் ஆண்டு அதில் வினவப்பட்ட வினா மாணவர்களே, பாடசாலை விடுமுறை காலத்தை நான் கழித்த விதம். பாருங்கள், கிட்டத்தட்ட 2016 ஆம் ஆண்டுக்கும் 2020 ஆம் ஆண்டுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கின்றது. 2016 ஆம் ஆண்டு வினவப்பட்ட வினா பாடசாலை விடுமுறை காலத்தை நான் கழித்த விதம். எவ்வாறு பாடசாலை விடுமுறையை கழித்தீர்கள்? 2020 ஆம் ஆண்டு பாடசாலை மூடப்பட்டிருந்த காலத்தை நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள்? கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாக்கியங்கள். பாடசாலை விடுமுறை காலத்தை நான் கழித்த விதம் தான் நான் என்பது தன்மையில் ஒருமை. நீங்கள் எவ்வாறு கழித்தீர்கள்? நான் பாடசாலை விடுமுறையில் பேராதனையில் உள்ள தாவரவியல் பூங்காவிற்கு சென்றேன். நான் தானே அல்லது எழுதிருக்கா, நான் பாடசாலை விடுமுறையில் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடினேன். எனது உற்றார் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருந்தேன். முடிஞ்சு மூன்று வாக்கு. பாடசாலை விடுமுறையை நான் கழித்தது இதுவும் இல்லல்ல, நான் ஒரு வாக்கியம் குறிப்பிடவா. பாடசாலை விடுமுறையில் நன்றாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்வையிட்டேன். நான் நன்றாக படுத்து நித்திரை கொண்டேன். வாக்கியம் சரி. ஏன் விடுமுறையை நீங்க எவ்வாறு கழிச்சீங்க என்றுதான் கேட்கிறாங்க. விடுமுறையை எவ்வாறு பிரயோசனமாக கழித்தீர்கள் என்று கேட்கவில்லை. பாடசாலை விடுமுறையை கழித்த விதம் அவ்வாறு எழுதினா எப்படி எழுதணும் மாணவர்களே? ஆகவே இன்னொரு விஷய பாக்கியத்தை மட்டும் பார்ப்போம். 2015 விந்தை மிகு வானம் என்று ஒரு வாக்கியம் வந்தது. விந்தை மிகு வானம், அந்த விந்தை மிகு வானத்தை பத்தி நீங்க எழுதுறா. வானத்தால் ஏற்படுற ஒரு சில அதிசயங்களை பற்றித்தான் எழுதணும். அதை பற்றி எழுதியிருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கும். எவ்வாறு விந்தை மிகு வானம் இருக்கின்றது, நட்சத்திரங்கள் தோன்றது, உடுக்கள் இருக்கிறது, இந்த மாதிரி இப்ப தோன்றும் இதை பத்தி தான் எழுதியிருக்க. வானத்தில் தோன்றும் அதிசயங்களை எழுதியிருக்க. அவ்வாறு எழுதியிருந்தால் மாத்திரம்தான் மாணவர்களை 2015 எழுதிக்கும். 2015 உங்களுக்கு வினவப்பட்டவினா விந்தை மிகு வானம். இன்னும் ஒரு வருடம் மாத்திரம் பார்ப்போம். 2014 வினவப்பட்டவினா எனது அன்பான ஆசிரியை அல்லது எனது அன்பான ஆசிரியர், அன்பான ஆசிரியை அல்லது எனது அன்பான ஆசிரியர் என்ற தலைப்பில் மூன்று வாக்கியம் எழுது. அன்பான ஆசிரியர் அல்லது அன்பான ஆசிரியை அப்படின்னு எழுதிக்கணும். எனது அன்பான ஆசிரியர் நன்றாக கற்பிப்பார், எனது அன்பான ஆசிரியர் தினமும் பாடசாலைக்கு வருவார், எனது அன்பான ஆசிரியர் விதவிதமான சேலைகளை அணிந்து தினமும் பாடசாலைக்கு வருவார். அவ்வாறு வாக்கியம் எழுதினால் புள்ளி வழங்கப்பட மாட்டாது. ஆகவே மாணவர்களே, எனது அன்பான ஆசிரியர் எவ்வாறு அன்பாக நடந்து கொள்வார், அவர் மற்ற ஆசிரியருடன் வேறுபட்டவர். எனது அன்பான ஆசிரியர், எனது அன்பான ஆசிரியர் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, தனது பிள்ளையை போல் பார்த்துக் கொள்வார். நான் உணவு கொண்டு வராத சந்தர்ப்பத்தில் அவரது உணவை தந்து எனக்கு உதவி செய்வார். தெரியாதவற்றை கேட்கும் போது மனம் சோர்வடையாமல் மீண்டும் மீண்டும் சொல்லித் தருவார். அதுதான் மாணவர்களை வாக்கியம் எழுதும் போது மிக முக்கியமாக இருக்க வேண்டும். இவ்வாறான வாக்கியங்களுக்கு தான் புள்ளி வழங்கப்படுது. எனது அன்பான ஆசிரியர் உங்களிடம் எவ்வாறு அன்பாக நடந்து கொள்வார் என்று பற்றி எழுத வேண்டும். எனது அன்பான ஆசிரியர் எவ்வாறு நடந்து கொள்ள விதவிதமான செயல்களை அணிந்து வருவார், எனது ஆசிரியர் பெயர் எழுதுறது, இதுக்கான புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. ஆகவே மாணவர்களே, எழுதும் பொழுது எனது அன்பான ஆசிரியர் என்றால் எனது அன்பான ஆசிரியர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்று எழுத வேண்டும். இப்பொழுது பார்ப்போம் மாணவர்களே, வாக்கியங்களில் தலைப்பு தராமல் சில வேளை உங்களுக்காக சில உருக்கள் தரப்படும், படங்கள் தரப்படலாம். ஆகவே மாணவர்களை இதை பற்றி மிக முக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வாக்கியத்தின் மேல் தலைப்பு எழுதும் பொழுது எதுவும் காலம் குறிப்பிடப்படாவிட்டால், காலம் குறிப்பிடப்படாவிடத்து, இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ என்று குறிப்பிடப்படாத விடத்து மட்டும்தான் குறிப்பிடுகின்றேன். காலம் குறிக்காவிட்டால் மாத்திரம், காலம் குறிக்காவிட்டால் மாணவர்களே, ஒரு தனிப்படம் அல்லது சந்தை காட்சியோ அல்லது காலை காட்சியோ ஏதாவது ஒரு படம் தரும் போது, அல்லது வீட்டு தோட்டம் செய்கிற படமோ தரும் பொழுது, நீங்கள் அவ்வாக்கியங்களை நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். ஒரு தனிப்படம் தருமாயின், தனியாக ஒரு காட்சி படம் தரப்படுமாயின், அதில் காலம் குறிப்பிடப்படாவிட்ட போது நீங்கள் வாக்கியங்களை எழுதும் பொழுது நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே, வாக்கியங்களை எழுதும் பொழுது நிகழ்காலத்தில் எழுதுதல் வேண்டும். இதில் எழுதணும், நிகழ்காலத்தில் எழுதுதல் வேண்டும் தனிப்படமாயின். மாறாக ஒரு கதைப்படமாயின் சிறிய சிறிய பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு 6 படம் தந்திருக்கிறாங்க. இதை பற்றி 3 வாக்கியம் எழுத சொல்லியிருந்தால் நீங்கள் அதில் உள்ள வாக்கியங்கள் எழுதும் பொழுது அவ்வாக்கியங்களை இறந்த காலத்தில் எழுதுதல் வேண்டும். ஏனென்றால் இறந்த காலத்தில் ஒரு கதைப்படம் தரப்பட்டிருப்பால், ஒரு காட்சி படம் முதல தரம் 5 ஒரு சிங்கத்திட கதை ஒன்று தந்திருக்காங்க, அதை பற்றி நீங்க வாக்கியம் எழுதும் பொழுது எதிர்காலத்தில் எழுத இல்லாது எதில் எழுதணும், இறந்த காலத்தில் தான் பாக்கியம் எழுதும். இறந்த காலத்தில் நீங்கள் பாக்கியம் எழுதினால் மாத்திரம்தான் உங்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும். ஆகவே தனிப்படம் கருத்து குறிப்பிடப்படாவிட்டால் அதை நிகழ்காலத்தில் எழுத வேண்டும். ஒரு கதைப்படமாயின் அதை இறந்த காலத்தில் எழுத வேண்டும். ஆகவே மாணவர்களே, இன்று நான் எவ்வாறு வாக்கியம் எழுதுவது பற்றி உங்களுக்கு ஒரு முடிந்தவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய நேரத்தில் ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றேன். அவைய மாணவர்களே, இதை வைத்துக் கொண்டு நீங்கள் சில வாக்கியங்கள் எழுதலாம். அவைய மாணவர்களே, உங்களுக்கான சில தலைப்புகளை தருகிறேன் நான். இந்த தலைப்புகளில் நீங்கள் வீட்டில் எழுதி பயிற்சி பெறுங்கள். முதலாவது தலைப்பு மாணவர்களே, வீட்டு தோட்டத்தின் பயன்கள். தலைப்பை எழுதி கொள்ளுங்கள். உங்களை எழுதி கொண்டு உங்களது ஆசிரியரிடம் காட்டி புள்ளிகளை பெற்றுக் கொள்ளுங்கள். முதலாவது தலைப்பு வீட்டு தோட்டத்தின் பயன்கள் எழுதி கொள்ளுங்கள். முதலாவது தலைப்பு வீட்டு தோட்டத்தின் பயன்கள். இரண்டாவது தலைப்பு இயற்கை எழில்மிக்க எமது நாடு. இரண்டாவது தலைப்பு இயற்கை எழில்மிக்க எமது நாடு. முதலாவது தலைப்பு வீட்டுத் தோட்டத்தின் பயன்கள். இரண்டாவது தலைப்பு இயற்கை எழில்மிக்க எமது நாடு. மூன்றாவது தொலைக்காட்சியின் பயன்கள். தொலைக்காட்சி பார்ப்பதால் கிடைக்கும் அனுகூலங்கள். தொலைக்காட்சி பார்ப்பதால் கிடைக்கும் அனுகூலங்கள். அனுகூலம் என்றால் நன்மை. அதை பற்றி மூன்று வாக்கியம். மூன்று தலைப்பு மீண்டும் குறிப்பிடுகின்றேன். வீட்டுத் தோட்டத்தின் பயன்கள், இயற்கை எழில்மிக்க எமது நாடு, தொலைக்காட்சி பார்ப்பதால் கிடைக்கும் அனுகூலங்கள் என்பது பற்றி மூன்று வாக்கியம் எழுதி மாணவர்களை நீங்கள் உங்களது வகுப்பாசிரியரிடம் ஒப்படைத்து இதை பற்றிய வாக்கியங்களை குறிப்பிட்டு சரிப்பிழை என்று அறிந்து கொள்ளலாம். அன்பார்ந்த மாணவர்களை, இன்று உவாக குருகுலம் நிகழ்ச்சியில் எவ்வாறு வாக்கியம் எழுதுவது என்பதை பற்றி ஒரு முடிந்தவரை தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு வழங்கியிருப்பேன், நீங்கள் பெற்றிருப்பேன் என்று நினைக்கின்றேன். அன்பார்ந்த பெற்றோர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்தால் பெற்றோர்கள் சில ஆசிரியர்களும் இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அவ்வாறு கேட்டுக்கொண்டிருந்தால் இவ்விடயங்களை அறிந்து நீங்களும் பரிசு திணைக்களத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்ற புள்ளி திட்டங்களை பெற்று அதில் ஏற்பட்டிருக்க சில விளக்கங்களை நான் உங்களுக்கு அறிவித்திருந்தேன் பூரணமாக. அதில் மேலதிகமான விளக்கங்கள் இருந்தால் அதையும் பெற்று மாணவர்களை வழிப்படுத்துங்கள். ஆகவே மாணவர்களே, உங்களுடன் இவ்வாறு கற்பித்த விடயங்களிலிருந்து ஒரு வினாவை வினவலாம் என்று இருக்கின்றோம். இந்த வினாவுக்கான விடைகளை எழுதுவதற்காக நீங்கள் SMS முறையில் மாத்திரம் விடைகளை அளிக்கலாம். அன்பார்ந்த மாணவர்கள், உங்களது பெயர், பாடசாலையின் பெயர் என்பவற்றை குறிப்பிட்டு நான் தரும் ஒரு இலக்கத்துக்கு SMS மூலம் மாத்திரம் உங்களது விடைகளை அனுப்பலாம். இலக்கங்களை குறிப்பிடுகிறேன். முதலில் இதை குறித்துக் கொண்டுங்கள். 076 7 4 4 9 4 5 0. மீண்டும் குறிப்பிடுகின்றேன். 076 7 4 4, அதாவது 744 94 50. மீண்டும் குறிப்பிடுகின்றேன். 076 7 4 4 94 50. Note 7674 9450. ஓகே, உங்களுக்கான வினா மாணவர்களே, வாக்கியம் எழுதும் பொழுது ஒரு எழுத்து பிள்ளை காணப்பட்டால் உங்களுக்காக எத்தனை புள்ளி வழங்கப்படும்? நீங்கள் வாக்கியம் எழுதும் பொழுது ஒரு வாக்கியத்தில் ஒரு எழுத்து பிழை காணப்பட்டால் உங்களுக்காக எத்தனை புள்ளி வழங்கப்படும்? மீண்டும் வினாவை கூறுகின்றேன். நீங்கள் எழுதும் வாக்கியத்தில் ஒரு எழுத்து பிழை காணப்பட்டால் அவ்வாக்கியத்திற்காக எத்தனை புள்ளி வழங்கப்படும் என்பதை நீங்கள் விடை, உங்களது பெயர், பாடசாலையின் பெயர்களை குறிப்பிட்டு நான் குறிப்பிட்ட இலக்கத்திற்கு SMS மாத்திரம் அனுப்பவும். நம்பர் 076 7 4 4 9 4 50 என்ற இலக்கத்திற்கு நீங்கள் SMS அனுப்புவதன் மூலம் வெற்றியாளர்களை நான் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் பொழுது குறிப்பிடுகின்றேன். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி உவா குருகுலம் நிகழ்ச்சி ஊடாக உவா மாகாண திரைக்களம், உவா மாகாண கல்வி அமைச்சி இணைந்து நடத்தும் இந்த உவா வானொலியின் உவா குருகுலம் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்பதை அறிவு தருகின்றேன். தரம் 4-5 மாணவர்கள் இதில் மிகவும் பிரயோசனம் பட்டிருக்கலாம். ஆகவே மாணவர்களே, இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கான வினாவுக்கு விடை அடையுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கு என்று கூறி உங்களிருந்து விடைபெறுவது அன்பு ஆசான் உசேந்திரன். நன்றி, வணக்கம்.